இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தின் தமிழ் தென்றல் வானொலி. வாரம் தோறும் காலை ஞாயிறுகளில் உங்களை வந்தடைய காத்திருக்கின்றது தமிழ் தென்றல். இன்றைய நாள் எல்லோருக்கும் இனிதான நாளாக அமைய வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு வணக்கம் கூறி நிகழ்ச்சிக்குள் செல்கின்றேன். இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தெண்டல் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். பிரபல உளவியலாளர் ஆன மார்ட்டின் செலிகோன் என்பவரின் வளமான வாழ்வுக்கான கட்டளைகள். வளமான வாழ்க்கைக்கான நேர்மறை உளவியல் மிகவும் பிரபல்யம் அடைந்துள்ளது. நேர்மறை உணர்ச்சிகள், ஈடுபாடு, உறவுகள், பொருள் மற்றும் சாதனை என்ற ஐந்தும் வளமான வாழ்வுக்கான கட்டளைகள் ஆகும். அன்பு, மகிழ்ச்சி, நன்றி உணர்வு, அமைதி, ஆர்வம், நம்பிக்கை, பெருமை, கேளிக்கை, உத்வேகம் மற்றும் பிரமிப்பு போன்ற இனிமையான உணர்வுகள் நேர்மறை உணர்வுகள் ஆகும். நேர்மறையான உணர்வுகள் நல்லதும் பொருள் மதிப்பையும் கொண்டுள்ளன. நேர்மறை உணர்வுகள் ஒரே நேரத்தில் ஆக்கப்பூர்வமான சிந்தனை மற்றும் மாறுபட்ட சிக்கல்களை தீர்ப்பதை ஊக்குவித்தல் என ரெண்டு விதமான பலன்களை தரக்கூடியது. காலப்போக்கு சமூக மற்றும் உளவியல் வளத்தை மேம்படுத்துவதன் மூலம் நம்முடைய செயல்பாட்டில் ஒரு நெகிழ்வு தன்மையும் கொடுப்பவை. நம்முடைய நல்வாழ்வுக்கு அசிவாரமாக இருப்பவை நேர்மறையான உறவுகள் என்பதிலும் அந்த உறவுகள் நம் ஒருவருக்கும் தேவை என்பதையும் மறுப்பதற்கு இல்லை. வாழ்க்கையின் எல்லா கட்டத்திலும் வளமான உற்சாகமான உறவுகள் முக்கியம் என்பதை நீண்ட காலமாக ஆராய்ச்சிகள் உறுதிப்படுத்துகின்றன. அந்த உறவுகளை வீட்டிலோ அலுவலகத்திலோ நட்பு வட்டத்திலோ கூட மித்துக் கொள்ளலாம். உறவுகள் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியையும் திருப்தியையும் மட்டுமல்ல உங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் கூட அதிகரிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. நாம் நமக்காக செய்யாமல் பிறருக்காக வேலை செய்யும் போது நம்முடைய பலம் பல்மடங்காக அதிகரிக்கிறது. நம்மால் முடிந்தவரை சிறப்பாக செயல்படுகிறோம் என்பது செலிக்மனின் கோட்பாடு. சுயநலத்தை தாண்டி ஒரு நீண்ட கால இலக்கு, சமூக தொண்டு, மதம் சார்ந்த தொண்டு, வேறொரு குடும்பம் இப்படி என்று நலமாக இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் கொடுக்கும். நன்றி, வணக்கம்.
நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். நாடு காக்க வேண்டும், முடிந்தால் நன்மை செய்ய வேண்டும். கேடு செய்யும் மனதை கண்டால் கிழி வீச வேண்டும். தமிழும் வாழ வேண்டும், மனிதம் தரமும் வாழ வேண்டும். வேண்டும், பெண்ணை மதித்து வாழ வேண்டும், உண்மை நண்பர் வேண்டும், இருவர் ஒருவராக வேண்டும், வாழ்ந்து பார்க்க வேண்டும், அறிவில் மனிதனாக வேண்டும், பாபம் தேடி உலகம் உன்னை வாழ்த்தி பாட வேண்டும்.
அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். ஒரு நல்ல பொன்மொழி, நான் படித்த ஒரு அருமையான பொன்மொழி, ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது. ஒரு பறவை உன் தலை மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் அந்த பறவை உன் தலையிலேயே கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை உன்னால் தடுக்க முடியும். இப்ப யோசிக்கணும், இப்போ என் தலைமையில் ஒரு பறவை அந்தாண்ட பறந்து போகுதுன்னா நான் எச்சம் கூட போடலாம், அது ரைட் இருக்கு, திடீர்னு போட்டுரும், நம்ம எங்கேயோ போயிட்டு இருப்போம், காக்கா மேலேருந்து எச்சம் போட்டுரும், காக்காயை கோச்சிக்க முடியுமா? நம்ம என்ன பழைய காலத்து முனி வர நிமிந்து பார்த்து சரியல் அப்படியே எரிச்சிடுறதுக்கு முடியாது. நம்மளால பறவை நம்ம தலைமையில பறந்து போறதையோ லேசா ஒரு எச்சம் போடுறதையோ நம்மளால தவிர்க்க முடியாது. ஆனா அந்த பறவை நம்ம தலையிலேயே வந்து உட்காந்து கூடு கட்டி குஞ்சு முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சு அடக்காத்து எல்லாம் பண்ணிச்சுன்னு சொன்னா மனுஷனா? உன் பறவை உன் மீது பறந்து போவதை உன்னால் தடுக்க முடியாது, ஆனால் அது கூடு கட்டி குஞ்சு பொறிப்பதை தடுக்கவில்லை என்றால் நீ மனிதனாக இருக்க முடியாது. இப்ப எதை சொல்றாங்கன்னா, பறவைங்கிறது கவலை, அத ஒரு உருவமா சொல்றாங்க. ஒரு மனுஷன்தான் கவலை வரத்தான் செய்யும், போறோம் பஸ் கிடைக்குமா, பயத்துக்குள்ள ஆபீஸ் போயிடுவோமா, அந்த பையன் நம்ம பையன் வந்து ஒழுங்கா இன்னைக்கு வேலைக்கு போறானே, தனியா தான் வருவானா ஜோடியா வருவானா யாருக்கு தெரியும், நம்ம பையன் சம்பளத்தை நம்ம மட்டும் கொடுப்பானா, நம்ம பொண்ணு போறாள் கண்டிப்பா சாயங்காலம் வீட்டுக்கு வருவாளா, எத்தனையோ கவலை. இது அப்பனுக்கு இருக்கும், பெத்தவளுக்கு இருக்கும், எல்லாருக்கும் இருக்கும், சில வயசானவங்களுக்கு இருக்கும், நம்ம மகன் நம்மளை காப்பாத்துவானா காப்பாற்ற மாட்டானா விட்டுருவானா, கவலை வராதவங்கன்னு யாருமே இருக்க முடியாது. வடமொழியில சிந்தனைன்னு சொல்றேன் பாத்தீங்களா, அதாவது சிந்தித்தல், அதுக்கே கவலைன்னு தான் அர்த்தம். ராமாயணத்துல ஒரு பாட்டு வருது ரொம்ப அருமையா, பரதன் வருத்தத்தோட போறான் ராமனை தேடி, சிந்தனை முகத்தில் தேக்கி அப்படின்னு எழுதுறாரு கவி சக்கரவர்த்தி கம்பர். சிந்தனை முகத்தில் தேக்கி, சிந்தனைனா கவலைன்னு அங்க ஒரே எழுதுறாங்க. அதனால மனுஷ சிந்திப்பது என்பதே கவலைப்படுவது. உங்க மனசுல அப்படி அப்படி மாத்தி 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 ஏதாவது ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கும், அப்படி வரும் அப்படி போகும், அப்படி வரும் அப்படி போகும். நான் என்ன சொல்றேன், வந்துட்டு போயிடணும். எப்படி பறவை தாண்டி போச்சோ அது மாதிரி நமக்கு ஒரு கவலை வந்தது இல்ல, அது போகணும், அதுக்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் கொடுக்கணும். சில பேர் எப்படின்னா, கூடு கட்டி குஞ்சு பொறிக்கிற மாதிரி கவலைய உள்ளேயே நிரந்தரமான குடியுரிமை கொடுத்து பிஆர், அப்புறம் சிட்டிசன்ஷிப்பே கொடுத்து அது அவனுக்குள்ளேயே குடியேறி அவனை உண்டு இல்லைன்னு நாசம் பண்ணி அவன் உடல் நலம் வாழ்க்கை இளமை இன்பம் எல்லாத்தையும் பாழ் பண்ணது பாருங்க. இது கரெக்டா? அது என்னமோ ஒரு கவலை வரத்தான் செய்யும். ரயில் கிடைக்குமா கிடைக்காதா, பஸ் கிடைக்குமா கிடைக்காதா, சாப்பாடு கிடைக்குமா கிடைக்காதா, இப்ப நம்ம போறோம் நம்ம போற இடத்துல இந்த சினிமாவுக்கு தான் டிக்கெட் கிடைக்குமா கிடைக்காதா, அது வரும் லேசா ஒரு கவலையா இருக்கணும், அது கிடைச்சாலும் சரி கிடைக்காதாலும் சரி சந்தோஷம் போயிட்டே இருக்கும். ஒரு ஞான நிலை அல்லது தெளிவு நிலை என்ன தெரியுங்களா, நமக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா நடந்தே தீரும், நமக்கு என்ன நடக்க முடியாதுன்னு இருக்கோ அதை நம்ம ஒண்ணும் மாற்ற முடியாது, முயற்சி பண்ணலாம் உழைக்கலாம் அதுக்கப்புறமும் நடக்கல நம்ம என்ன பண்ண முடியும். அப்போ நமக்கு என்ன நடக்கணுமோ அது ஒண்ணும் நடக்காம போயிடாது, என்ன நடக்க கூடாதோ அது ஒண்ணும் நடந்துடாது. இந்த தெளிவோட எப்ப பண்ணணும், அந்த முடிவு சாதகமா இல்லையா கூட அதை எடுத்துக்கிட்டு விடப்பா அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு போனாதான் புத்திசாலித்தனம். சில பேர் 25 ஆண்டுகளுக்கு முன்பு அவங்க மனசுல விழுந்த சோகம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே உட்காந்து கூடு கட்டி குஞ்சு பொறிச்சு இன்னைக்கு அது என்னவா மாறுது தெரியுமா அவங்களுக்குள்ள, அதான் ஹார்ட் அட்டாக்கா மாறுது. எப்படி ஹார்ட் அட்டாக்கா மாறுது, இது இப்படியே வச்சுங்க. இந்த திருநெல்வேலி அல்வான்னு ஒரு அல்வா கொடுப்பான், இப்ப கொஞ்சம் அல்வா கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லாம். இந்த அல்வால அந்த காலத்துல ட்ரேஸ் பேப்பர் ஒண்ணு வெள்ளையா இருக்கும், ஒரு கிளாஸ் பேப்பர் ட்ரேஸ் பேப்பர், அதுலதான் பொட்டலம் கட்டுவாங்க. அதுல பொட்டலம் கட்டி நியூஸ் பேப்பர் இருக்கு பாத்தீங்களா, பத்திரிகை காய், அதுலதான் அந்த காலத்துல பொட்டலம் கட்டுவாங்க. இப்ப எல்லாம் மாடர்ன் ஆகி போச்சு. அந்த அல்வாவை முதல்ல ட்ரேஸ் பேப்பர்ல சுருட்டி, அப்புறமா ஒரு நியூஸ் பேப்பர்ல சுருட்டி, அப்புறம் இந்த கடைகளுக்குன்னே ஒரு மஞ்சள் கலர் ஒரு துணிப்பை ஒண்ணு உண்டு, அந்த துணிப்பைக்குள்ள போட்டு அரை கிலோ ஒரு கிலோ வாங்குறவங்களுக்கு துணிப்பையில போட்டு கொடுப்பாங்க. இந்த அல்வா என்ன ஆகும் கேட்டா, ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஒரு பயணம் பண்ணி ஏதோ ஒரு ஊருக்கு திருநெல்வேலியிலேருந்து புறப்பட்டு மெட்ராஸுக்கு ரயில் அந்த காலத்துல வருவாங்க. இந்த ட்ரேஸ் பேப்பர்ல இருந்து வழவழவழன்னு அந்த நெய் நெய்னு நம்புவோமே, உதாரணத்துக்காவது நெய்யாவது இருக்கட்டும், அந்த நெய் என்ன ஆகும், ட்ரேஸ் பேப்பர்ல வந்து அந்த ட்ரேசிங் பேப்பர்ல இருந்து மெதுவா நியூஸ் பேப்பருக்கு போகும். அப்படியே அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து வழவழவழன்னு அந்த நெய்யோட அந்த எண்ணெய் பசருக்கு பார்த்தீங்களா, அது மெதுவா அந்த மஞ்சள் கலர் துணி பையில போய் அந்த துணி பையில அந்த எண்ணெய் கரை உட்காந்துக்கும். இப்ப என்னாச்சு, இந்த துணி பைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெய் பசையை வெளியே தள்ளுறது அவ்வளவு ஈஸி இல்லை. நீங்க அதுக்கப்புறம் என்ன துவைச்சாலும் என்ன போட்டாலும் அந்த எண்ணெய் பசை போகவே போகாது. இது ஆரம்பத்துல எதுல இருந்தது, அன்பாலதான் இருந்தது. அதுல இருந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து, நியூஸ் பேப்பர்ல இருந்து பைக்கு வந்து, பையில பெர்மனண்டா செட்டில் ஆயிட்ட மாதிரி உங்க மனசுல ஒரு பயம்னு ஒண்ணு உண்டாது பாத்தீங்களா, சின்ன வயசுல இது லேசா ஒரு பயம், ஒரு வருத்தம், ஒரு கவலை. இதுதான் 45 வயசுல ஹார்ட் அட்டாக வந்து உட்காருது, மஞ்சள் துணி பையில நெய் வந்த மாதிரி. எப்படி மஞ்சள் துணி பையிலையா இருந்தது அது, முதல்ல அல்வால இருந்தது, அங்கேருந்து ட்ரேஸ் அப்படியே வந்து நியூஸ் பேப்பருக்கு வந்து மஞ்சள் கலர் பைக்கு வந்துட்ட மாதிரி மனதிலிருந்து உடம்புக்கு. பட் வரத்துக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா ஒரு மனசு, மனசுல இருந்து அது அந்த வெசல்ஸுக்குள்ள போய் பிளட்ல போய் என்னென்ன ஆகணுமா எல்லா வேலையும் ஆகி பயப்படுகிறவர்களுடைய நரம்பு குழாய்கள் அந்த விரிந்து சுருங்கும் தன்மையினை இழந்து விடுவதால் அது இறுதியில் மாரடைப்பில் கொண்டு போய் விடுகிறது. இதை தவிர சயின்டிபிக்கா காரணம் இருக்கு, கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுது, பைப் லைன் அடைச்ச மாதிரி அடைச்சுக்குதுன்னு உடனே டாக்டர் தீசிஸ் எல்லாம் ஆரம்பிக்க வேண்டாம், அது உண்மை, அது வேற. ஆனா அவர்களுடைய நரம்பு அமைப்பே சுருங்கி விரியும் தன்மையினை இழந்து விடுவதால் தான் சேர்கிற கொழுப்பை அது நகர்த்துவது இல்லை. வாழ்வில் பயப்படுகிறவர்கள் என்றைக்காவது இருதய நோய்க்கு உரியவர்களாக மாறுகிறார்கள். அப்படி ஒவ்வொரு நோயை பற்றியும் கடைசியா டெஸ்ட் பண்ணி பார்த்தா அது மனதிலிருந்து புறப்படுகிறது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், மனதில் உங்களுக்கு அந்த பயம் குடியேறிய உடனேயே நீங்கள் வெளியேற்றி விட்டால், மனதிலிருந்து அதை உடனடியாக நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால், அது உடம்பை நிரந்தரமாக டேமேஜ் செய்யாது, நிரந்தரமாக உடம்பை நாசமாக்காது. இப்ப வரவு எட்டனா செலவு பத்தனா அப்படிங்கிற மாதிரி மனசுல இருக்கிற வரைக்கும் அது பெரிய ஆபத்து இல்லை, ஆனா செலவு பத்தனாங்கிற மாதிரி உடம்புக்குள்ள போய் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க சரி பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும்.
கட்டளையாறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு தேர்ந்து மனிதன் வாழும் வகைக்கு தெய்வத்தின் கட்டளையாறு தெய்வத்தின் கட்டளையாறு ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு அணிவு என்பது பண்பாகும். இந்த நான்கு கட்டளை அறிந்த மனதில் எல்லா நன்மையும் உண்டாகும், எல்லா நன்மையும் உண்டாகும். ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு. ஆறு மனமே ஆறு, அந்த ஆண்டவன் கட்டளை ஆறு.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே. முதலில் குரல் விளக்கம் கேட்போம். அதிகாரம் 25 அருள் உடைமை. குரல் 241 அருட்செல்வம் செல்வத்துட்செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள. அருள் என்னும் செல்வமே செல்வங்களுள் எல்லாம் சிறந்த செல்வமாகும். பொருட்செல்வம் கெட்டவர்களிடத்திலும் இருக்கின்றது. அடுத்ததாக பல தமிழ் பழமொழிகள் பிழையாக இன்று வழங்கி வருகின்றன. அவற்றில் சிலவற்றை உங்களுக்கு அளிக்கின்றோம். களவும் கற்று மர, இது தவறு. யாராவது எப்படி களவெடுத்து என்று படித்துவிட்டு பின் அதை மறக்க வேண்டும் என்று சொல்வார்களா? சரியான பழமொழி களவும் கத்தும் மர. கத்து என்ற சொல் சூதாடுவதை குறிக்கின்றது. எனவே களவையும் சூதாடுவதையும் மறந்துவிட வேண்டும் என்பதுதான் பழமொழியின் கருத்து. ஆயிரம் பேரை கொன்றவன் அறவைத்தியர். பழமொழியின் படி 2000 பேரை கொன்றவன் தான் முழு வைத்தியன் என்ற கருத்து உண்டாகின்றது. இவ்வளவு பேரை கொன்றவிடம் யாராவது வைத்தியத்துக்கு போவார்களா? 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன் என்பதுதான் சரியான பழமொழி. அந்நாளில் தமிழரின் சித்த வைத்தியம் மூலிகைகளை அடிப்படையாக கொண்டது. வேர்களை நன்றாக ஆய்வு நடத்தியவரே சிறந்த வைத்தியர் ஆவார். வைத்தியத்தில் தகுதி பெற குறைந்தது 2000 பேர்களின் குடநலன்களை ஆவது ஆராய்ந்து கண்டறிய வேண்டும். மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? மண்ணால் செய்த குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கக்கூடாது. அப்படி செய்தால் மூழ்க நேரிடும் என்ற கருத்துப்பட இந்த பழமொழி வழங்கி வருகின்றது. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா என்பதுதான் சரியான பழமொழி. மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? ஆற்று வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் போது சில இடங்களில் புதுமணர் சேர்ந்து மேடாக உயர்ந்து நெல் போடும் குதிர் போல் காணப்படும். குதிருக்கு மேலே போடும் நெல் உள்ளே போய்விடுவதைப் போல் ஆற்றில் மண் குதிருக்கு மேலே கால் வைப்பவரும் உள்ளே மூழ்கி விடுவார். அதனால் மண் குதிரை நம்பி ஆற்றில் இறங்க வேண்டாம் என்று எச்சரிக்கவே பழமொழி எழுந்தது. காக்காய் பிடித்தல். காரியமாக வேண்டுமானால் ஒருவருடைய காலை கையை பிடித்தாவது மக்கள் தாம் விரும்பியதை பெற்றுக் கொள்வார்கள். கால் கை பிடித்தல் என்ற பழமொழியே நாளடைவில் மனிதர் நாவில் காக்காய் பிடித்தல் என்று மாறிவிட்டது. கால் கை பிடித்தல். இறுதியாக ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மூலம் என்றொரு பழமொழி இருக்கின்றது. இந்த பழமொழி இப்படி பிழையாக சொல்லப்பட்டு பல பெண்களின் வாழ்வை பாழாக்கி இருக்கின்றது. மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்கள் அரசாழ்வார்கள் என்றும் மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களால் அழிவு ஏற்படும் என்று யாரும் சொல்வார்களா? ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மலம் என்பதே சரியான பழமொழி. மூல நட்சத்திரம் சிறப்பான நட்சத்திரம் என்பது சோதிடர்களின் கருத்து. அதில் பிறந்த ஆண்கள் அரசாழ்வார்கள் என்றும் பெண்கள் களங்கமற்றவர்கள் என்றும் இந்த பழமொழி கூறுகின்றது. நிர்மலம் என்றால் குற்றமற்றது களங்கமற்றது என்று பொருள்படும். எனவே ஆண் மூலம் அரசாலும் பெண் மூலம் நிர்மலம் என்ற பழமொழியே ஆண் மூலம் அரசாளும் பெண் மூலம் நிர்மூலம் என்று மாறிவிட்டது. இதுவரை குரல் விளக்கவும் சில பழமொழிகளையும் கேட்டீர்கள். நன்றி, வணக்கம் நேயர்களே.
பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம் நேயர்களே, பாட்டொன்று கேட்போம். இன்றைய பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியில் 1962 ஆண்டு வெளிவந்த மாடப்புறா என்ற திரைப்படத்தில் TMS சவுந்தரராஜனும் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களும் இணைந்து பாடிய சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மையொரு போது என்ற பாடலே இடம்பெறுகின்றது. பாடலுக்கு இசையமைத்தவர் கேவி மகாதேவன், பாடலை எழுதியவர் கவிஞர் மருதகாசி. மிக அழகாக பாடலின் தொகுப்பு அமைந்திருக்கின்றது. நான் தொகுப்பு என்று இங்கு சொன்னது என்னவென்றால், தற்போது வெளிவந்த பாடல்களில் வைரமுத்து எழுதிய பாடல் கண்ணுக்கு மையழகு, கவிதைக்கு பொய்யழகு என்ற பாட்டு யாராலும் மறக்க முடியாது. ஏனென்றால் வைரமுத்துவுக்கு அந்த பாடலுக்கான விருதை பெற்றுக் கொடுத்த ஒரு சிறந்த பாடல் அது. அந்த பாடல் எதை தழுவியது என்றால், நான்மணி கடிகை என்ற இலக்கிய பாடல் அமைப்பை தழுவியது. அதே போன்றதொரு பாடல் தான் 1962 ஆண்டு வெளிவந்த இந்த பாடல். வனத்துக்கு அழகு பசுமை, வார்த்தைக்கு அழகு இனிமை, குளத்துக்கு அழகு தாமரை, நம் முகத்துக்கு அழகு புன்னகை, சிரிக்க தெரிந்தாலே போதும், ஒவ்வொரு மனிதனும் சிரிப்பு என்ற மருந்தை கையிலெடுத்து கொண்டு அதையே மற்றவர்கள் முன் மலர்ந்த முகத்துடன் வெளிப்படுத்தும் போது எதிர் நிற்பவனுக்கும் நமக்கும் துயர் என்பது விலகிச் செல்லும். பாடலின் சரணம் தவிந்த அடுத்த வருகின்ற அனைத்தும் நான்மணிக்கடிகையின் அமைப்பும் சாயலும் இந்த பாடலில் இழையோடுகின்றது. உறவை வளர்ப்பது அன்பு, மன நிறைவை தருவது பண்பு, பொறுமையை அளிப்பது சிரிப்பு, இதை புரிந்தவர் அடைவது களிப்பு. இப்படியே அவ்வளவும் பாடலின் அனைத்து தொகுப்பும் இலக்கிய தொகுப்பாக கவிஞர் மருதகாசி அவர்களால் எழுதப்பட்டிருக்கின்றது. இதோ உங்களுக்காக மாடப்புறா படத்தில் TMS சவுந்தரராஜன் அவர்களும் சூலமங்கலம் ராஜலட்சுமி அவர்களும் இணைந்து பாடிய சிரிக்க தெரிந்தால் போதும். மீண்டும் இன்னும் ஒரு பாட்டொன்று கேட்போம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை ருத்ரா.
சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும்,
சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும். சிரிக்க தெரிந்தால்
அழகு
பசுமை,
வார்த்தைக்கு அழகு
இனிமை,
குளத்துக்கு அழகு
தாமர, பத்துக்கு அழகு புன்னகை,
வனத்துக்கு அழகு
பசுமை,
வார்த்தைக்கு அழகு
இனிமை,
குளத்துக்கு அழகு
தாமரை, நம் முகத்துக்கு அழகு புன்னகை, சிரிக்க தெரிந்தால் போதும்.
இரவும் பகலும் உண்டு, வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு. இரவும் பகலும் உண்டு, வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு.
உறவும் பகையும் உண்டு எனும் உண்மையை நெஞ்சில் கொண்டு, உறவும் பகையும் உண்டு எனும் உண்மையை நெஞ்சில் கொண்டு,
சிரிக்க தெரிந்தால் தெரிந்தால் போதும்.
உறவை வளர்ப்பது
வந்து
மன நிறைவை தருவது
வந்து,
பொறுமையை அளிப்பது
சிரிப்பு, இதை புரிந்தவர் அடைவது கழிப்பு. புரிந்தவர் அடைவது கழிப்பு,
சிரிக்க தெரிந்தால் போதும். மனிதன் மாறுவதில்லை, அவன் மாறிடல் மனிதனை இல்லை. மனிதன் மாறுவதில்லை, அவன் மாறிடல் மனிதனை இல்லை.
வந்திடும் அவனால் தொல்லை, நீ சிந்தித்து பாரியல் சொல்லை. வந்திடும் அவனால் தொல்லை, நீ சிந்தித்து பாரியல் சொல்லை. சிரிக்க தெரிந்தால் போதும்,
துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
வந்து என்னை போடும் சத்தம் இன்றி முத்தமிடும்.